சில ஆலயங்களில் ஆச்சாரியார்கள் அல்லாத பெண்கள் பூஜை செய்கிறார்கள். அந்த பூஜையின் முழுமையான பக்தி எவ்வாறு ஏற்றுக்கொள்ளலாம், முழுமையான பக்தியை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளலாம் என்று அவர் கேட்கிறார். அதாவது வந்து பெண்கள் பூஜை செய்வதை பற்றிய உங்கள் அபிப்பிராயம்.
நல்ல ஒரு கேள்வி. பண்டைய பக்திக்கு ஆன்மாவுக்கு ஆண் பெண்ற பேதம் கிடையாது. மதத்திலே ஆன்மாவுக்கு ஆண் பெண் இன பேத மத பேதங்கள் கிடையாது. ஆன்மா எல்லாம் ஒன்றேதான். அந்த ஆனால் பெண்கள் பூஜை செய்கின்ற மரபு அந்த காலத்திலிருந்தே காணப்படுகின்றது. நான் போன முறையும் குறிப்பிட்டது போல திருமுருகாற்றுப்படையிலே பெண்கள் வெறியாட்டு ஆடி வழிபாட்டில் பங்கு பெற்றுகின்ற முறையை பார்க்கின்றோம். சிலப்பதிகாரத்திலேயும் அந்த இவ்வகையான வழிபாட்டு முறைகளை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. இவையெல்லாம் ஆகமங்களுக்கு புறம்பான வழிமுறைகள். எமது நாட்டிலேயும் கூட இவ்விதமான பாரம்பரியங்கள் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். கோயில் பூஜைகள் ஒரு பக்கம் இருக்க மடை என்றும் பொங்கல் என்றும் குளிர்த்தி என்றும் அதிலே இந்த ஆச்சாரியர்கள் அல்லது சிவாச்சாரியர்களுடைய பங்கு இருப்பதில்லை. பொதுவாக கிராமத்தவர்கள் அங்குள்ள பெண்கள் ஆண்கள் இணைந்து அவர்களே வைரவருக்கோ அம்மனுக்கோ அங்கே இருக்கிற கோயிலுக்கு ஒரு விளக்கு வைப்பது, அதற்கு மடை செய்வது, வைரவர் மடை என்று செய்வார்கள், குளிர்த்தி செய்வார்கள், பொங்கல் செய்வார்கள். இப்படிப்பட்ட பாரம்பரிய வழிபாடு எம்மிடையே இருந்து வருகின்றது. பக்திக்கு இந்த சம்பிரதாயங்கள் ஆண் பெண் என்பது கிடையாது. எமது நாயன்மார்களிலேயே கூட அது இருக்கின்றது. கண்ணப்ப நாயனுடைய வழிபாடு நாம் எல்லோரும் அறிந்த ஒரு வழிபாடு. அவர் வேட்டுவ குலத்தில் பிறந்தவர். தனக்கு தெரிந்த முறைப்படி அவர் தன்னுடைய வழிபாட்டை செய்தார். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்க, அடுத்ததாக மரபு நெறி ஆகம நெறிகளின்படி அமைந்த கோவில்களிலே பெண்கள் பூஜை செய்யும் மரபு இருப்பதில்லை. அதற்கு சைவ சமயத்துக்கு அடிப்படையாக அமைந்த ஆகமங்கள் 28 அந்த பெண்கள் பூஜை செய்வதற்கான விதிமுறைகள் இல்லை. அந்த ஏன் இல்லை என்பதற்கு சில விளக்கங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஒன்று, ஒரு முறை வந்து பெண்கள் பூஜை செய்கின்ற பொழுது எமக்கு சில காலங்களிலே பெண்களுக்கு சில காலங்களிலே மாதவிலக்கான காலங்களிலே குழந்தை பேறான காலங்களிலே அந்த அதிலிருந்து விடுபட்டு நிற்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. அதாவது அவர்கள் அன்றைக்கு பூஜை செய்வதிலே அவர்களுடைய என்ன சொல்லுவார்கள், இமோஷனல் பேலன்ஸ் வந்து சற்று மாறுதலாக இருக்கக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் என்று விஞ்ஞானத்திலே மருத்துவத்திலே சொல்லுவார்கள். அதாவது ஒவ்வொரு மாதவிடாய் சக்கரத்தின் போது ஏற்படுகின்ற ஓமோன்கள் அல்லது நுண்சுரப்புகளின் மாற்றங்கள் காரணமாக ஏற்படுகின்ற மன எழுச்சி மனக்குழப்பங்கள் பெண்களுக்குரியன. அந்த வகையிலே கூட அவர்களுக்கு அதிலிருந்து விடுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். இன்னொரு விதமாக பார்த்தால் பெண்கள் சொல்லுவார்கள், அவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற பணி, அதாவது ஒரு பெண் வந்து ஒரு தாயாக இருந்து செய்கின்ற பணி எல்லா வழிபாடுகளை விடவும் எல்லா யாகங்கள் பூஜைகள் தபங்களை விடவும் மேலான ஒன்று. அதில் அந்த பெண்ணுக்கு பணிக்கு இணையானது ஒன்றுமில்லை. ஆகவே ஷீஸ் அவவுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பெண் வந்து இதற்கு தனியாக ஒரு ஆத்மஜாதனை, அதாவது பூஜை தியானம் ஜபம் என்று எல்லாம் செய்ய வேண்டுவதென்று இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு விரஜகளை உருவாக்குகின்ற ஒரு பணியே பெரிய ஒரு யாகம். இது ஒரு யக்ஞம், இது ஒரு பெரிய தபம், இது ஒரு பெரிய வழிபாடு. இதற்கு இணையான வழிபாடு இல்லை. அதான் பெண்கள் நமஸ்காரம் செய்யும் பொழுது குழந்தையை தாங்குகின்ற வயிறு, குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற மார்பு, இந்த கர்ப்பத்தை உள்வாங்கி வெளித்தருகின்ற பெண்ணுறுப்பு, இந்த மூன்றும் நிலத்தில் படுவதில்லை. ஆண்களுக்கு மட்டும்தான் சாஷ்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம். ஏனென்றால் ஆண்டவனை வழிபடும் போது கூட இந்த தாய்மைக்குரிய இந்த பண்புகள் வழிபடுவதில்லை. தாய்மை எதற்கும் தலை வணங்குவது, இது பெண்ணுக்குரிய சிறப்பு. இதை நாங்கள் பெண்ணை விலக்கி வைத்திருக்கின்றோம் அல்லது ஒதுக்கி வைத்திருக்கின்றோம் என்பதல்ல, அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சிறப்பு இடம் ஆனவடியாக இருக்கின்றது. ஆனாலும் கூட பெரிய புராணத்திலே குங்கிலிய குளிய நாயனார் கதையை வருகின்றது. இந்த குங்கிலிய குளிய நாயனுடைய கதையிலே அவர் வந்து குங்கிலியம் என்று சொல்லப்படுகின்ற தூபம் போடுகின்ற ஒரு பொருளை வேண்டி கோயிலுக்கு கொடுக்கின்ற வளமையை கொண்டிருந்தார் என்ற சரித்திரம் வருகின்றது. அவருடைய கதையிலே ஒரு அற்புதம் ஒன்று நிகழ்கின்றது. ஒரு அந்த ஊர் திருக்கோயிலே சிவலிங்கம் சாய்ந்து விட்டது. அந்த சாய்ந்த லிங்கத்தை அவர்கள் ஜானைய முதலியானவற்றை கொண்டு கயிறு கட்டி இழுத்து நிமித்த பார்த்தார்கள். நரசர் முதலியவர்கள் நிமித்த முடியவில்லை. இவர் போய் அந்த கயிறை கட்டி தன்னுடைய களத்திலே போட்டு இழுத்தார். சிவலிங்கம் நிமிந்து விட்டது என்ற கதை வருகின்றது. இந்த சிவலிங்கம் ஏன் சரிந்தது என்பதற்கு ஒரு கதை வருகின்றது. இந்த இது திருக்கோயில், இது ஆகம விதிப்படி அமைந்த கோயில். கதை என்னவென்றால், அந்த யக்ஷ ஒரு பெண் ஒருத்தி வந்து அங்கு பூஜை செய்கின்றாள். அவள் பூஜை செய்கின்ற பொழுது அவளுடைய மேலாடை விலகுகின்றது. அவள் மாலை சிவலிங்கத்துக்கு போட போகின்ற பொழுது அந்த மேலாடை விலக, அவள் பூஜை அந்த மாலையை போடுவதிலே தடுமாற்றம் வருகின்றாள். அந்த நேரம் சிவலிங்கமே அவளை நோக்கி சரிந்து அந்த மாலையை ஏற்றுக் கொள்ளுகின்றது. இதுதான் அந்த நடந்த கதை. இதை ஆதாரமாக வைத்து சொல்லுவார்கள், பெண்கள் சிவபூஜை செய்துள்ளார்கள், ஆகம வழிபாட்டு வனப்பட்டி அமைந்த கோயிலே செய்திருக்கிறார்கள். பெரிய புராணத்தில் இந்த வரலாறு குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதிலுள்ள நுட்பம் என்னவென்றால், அந்த பெண் வந்து மானிட பெண் அல்ல. ஒவ்வொரு எங்களுக்கு தெரியும், நாங்கள் முந்தி பார்த்திருக்கின்றோம், எங்களுடைய பூலோகம் மற்ற இதே மாதிரியாக வேறு வேறு உலகங்கள், பூலோக, புவர்லோக, சுவர்லோக, மகர்லோக, ஜனலோக, தபலோக, சத்தியலோக, விஷ்ணுலோக, சிவலோக, இதை விட்ட பல்வேறு மண்டலங்களாக இந்த காஸ்மிக் யூனிட்ஸை இந்து மதம் சொல்லுகின்றது. ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு விதமான உயிர்கள் வாழுகின்றார்கள். கந்தர்கள் ஒரு இடத்திலே வாழுகின்றார்கள், கிண்ணர்கள் ஒரு இடத்திலே வாழுகின்றார்கள், ஜக்ஷர்கள் ஒரு இடத்திலே வாழுகின்றார்கள், தேவர்கள் சுவர்லோகத்திலே வாழுகின்றார்கள், ஜனகாதி முனிவர்கள் என்னிடத்திலே வாழுகின்றார்கள், பிரம்மர்கள் என்னிடத்தில், இப்படி பலவிதமான உயிர் படைப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே வந்த பெண்வன் அவர்களுடைய பயாலஜி அல்லது பிசிக்கல் லவ்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கின்றது. அப்போ இங்கே வந்த பெண் வந்து ஜக்ஷ பெண்மணி, மானுட பெண்மணி அல்ல. ஆகவே எமது மானுட உடலுக்குரிய தோஷங்கள், குறைபாடுகள், உடற்தொழில், உடலியல் இயக்கங்கள் அங்கேயும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அது ஒன்று. இரண்டாவது, அந்த பெண் வழிபட்ட முறைமையை பார்த்தால், அவள் பூட்டிய திருக்கோயிலே கோவிலிலே இரவிலே ஒருவரும் தங்கப்படாது. அது மரபு. ஏனென்று சொன்னால், நடை சாத்தி இரவிலே போன பின்னர் அது தேவர்களுடைய பூஜைக்குரிய காலம் என்பதுதான் மரபு. அப்ப இந்த நடை சாத்தப்பட்ட கோயிலிலே பூட்டப்பட்ட கதவுகளுக்குள் இந்த பெண் கதவை திறக்காமலே உள்ளே சென்று அந்த பூஜையை செய்திருக்கின்றான். ஆகவே இதுவும் அந்த மானுட பெண்ணுக்குரிய தன்மை அல்ல, ரிஷப் பெண்ணுக்குரிய தன்மை. ஆனபடியினாலே அந்த வழிபாட்டை நாங்கள் பெண்களாக எடுத்து அதை ஆகம விதிப்படி அமைக்கப்பட்ட கோயில்களிலே பூஜை செய்வதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது விதி, விதியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் விலக்குகளாக நாம் சொன்ன திருமுருகாட்டுப்படையிலே வருகின்ற குறிப்புகள், சிலப்பதிகாரத்திலே வருகின்ற குறிப்புகள், நடைமுறையிலே கூட பல கோயில்களிலே பெண்கள் பூஜை செய்கின்ற குறிப்புகள் காணப்படுகின்றன. இதையும் நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். இது இரண்டு வேறுபட்ட சமூக நிலக்களங்களுக்கு கூடாக வருகின்ற மரபுகள் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும்.
இப்பொழுது நாங்கள் ரொச்செஸ்டர், வட அமெரிக்காவிலே அமைந்திருக்கிற ரொச்செஸ்டர் ஆலயத்தில் பெண்கள் பூஜை செய்கிறார்கள். அந்த பிரதம குரு அவர்களுக்கு வேண்டிய அந்த வழிமுறைகள் என்ன மாதிரி செய்யப்பட வேண்டும், சுலோகங்கள் பாடமாக்கப்பட வேண்டும் என்று அவர் ஒரு பயிற்சி நெறி கொடுத்த பின்னர் தான் அவர்களை
அங்கே மிக அருமையாக அதை செய்திருக்கின்றார்கள். சாக்த வழிபாட்டு முறையிலே வணங்கியது ஸ்ரீ வித்யா சம்பிரதாயம். அதான் சம்பிரதாயம் என்று ஒன்று, அதாவது சம்பிரதாயம் நாம் சொன்னது வந்து சைவ 28 சைவ ஆகமங்களிலே இருக்கிற சம்பிரதாயத்தை நான் சொன்னேன். இது இந்து மதத்திலே சாக்த வழிபாட்டோடு சேர்ந்த ஸ்ரீ வித்யா சம்பிரதாயம். ஸ்ரீ வித்யா சம்பிரதாயத்திலே பெண்கள் பூஜை செய்யும் மரபு உண்டு. பட்டது பூஜை ஆச்சாரியருடைய பத்தினிக்கு பூஜையிலேயும் அந்த குருபீடத்திலேயும் மிக முக்கியமான பங்கு வகிக்கப்படுகின்றது. அவர்கள் அம்பாலை சக்தியை முழுமுதல் தெய்வமாக வழிபடுகின்றார்கள். அங்கே அவர்களுடைய வழிபாட்டிலே லலிதா சகஸ்டநாமம், சௌந்தர்ய நகரி போன்றவற்றுக்கு மிக முக்கிய இடம் அளிக்கப்படுகின்றது. அதே போல் ஸ்ரீருத்ரம் போன்ற தோத்திரங்களுக்கு மிக முக்கிய இடம் வகிக்கப்படுகின்றது. அப்ப அந்த சம்பிரதாயத்தின்படி அவர்கள் செய்கின்றார்கள்.
அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது.